சொல்றாங்க கன்னியாகசிப பத்தி. அதாவது கன்னியாகசிப வந்து அவருடைய எஜமானரான படைப்புக்கு அதிபதியான பிரம்மாவை வந்து அவருடைய பதவியை பெறணும்னு ஆசைப்படுறாங்க. பிரபுபாதா வந்து இதுதான் ஜட உலகத்தன்மைன்னு சொல்றாரு. அதாவது ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய பொசிஷனுக்கு வரணும், பதவிக்கு வரணும்னு நினைக்கும். ஒரு சாதாரண கம்பெனியிலிருந்து ஒரு நாட்டை ஆள்ற தலைவர் வரைக்கும் இந்த போட்டி உண்டு. ஒரு நாட்டை ஆளும்போது அதில் திருப்தி அடையாம அடுத்த நாட்டையும் சேர்த்து ஆளணும்னு ஒரு ஆசை வரும். அதுலேயும் திருப்தி அடையாம உலகம் பூரா ஆளணும்னு ஆசை வரும். உலகம் பூரா ஆள ஆசை வந்தவனே இது பத்தாதுன்னு பிரபஞ்சங்கள் ஆளணும்னு ஆசை வரும். அதோட பிரச்சனை என்னன்னா இது வந்து திருப்தி இல்லாதது. இந்த ஆளணும்னு சொல்லும்போது திருப்தி இருக்காது. ரணிகிருஷ்ணவே பார்க்கணும், முத எல்லா உலகத்தில் இல்லாமல் இருக்க, அப்புறம் எல்லா பிரபஞ்சத்தையும் ஆள்றார், அப்புறம் பின்னாடி தேவர்கள் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றார். அவர் விட்டு வச்சிருந்தது பிரம்மா மட்டும்தான், பிரம்மா சிவன் இது பகவான் விஷ்ணு. ஆனால் இதுக்கு எல்லையற்ற, அதுவும் விஷ்ணுவும் தான் கட்டுப்பாட்டு பெறணும்னு தான் கடைசி வர போராடுறோம். இந்த மாதிரி இது ஜட உலகத்தன்மையை வந்து சொல்றார். ஜட உலகத்தில் வந்து யாருக்கும் எதுலேயும் பெருக்கிட்டு போற நாடு திருப்தி வராது. உதாரணத்துக்கு சாதாரண ஒரு வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலேயே ஒருத்தர் வந்து பணமோ சொத்தோ சேர்த்துட்டு போறாருவாங்க. இது சேர்க்க ஆரம்பிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு முடிவே கிடையாது, ஏன்னா சேர்த்துட்டே இருப்பாங்க, திருப்தி இருக்காது. காரணம் வந்து அவங்க நாடி ஜட வாழ்க்கை தன்மை நாடி, திருப்தி இருக்காது. எவ்வளவு இருந்தாலும் இன்னும் சேர்க்கணும்னு தான் நினைப்பாங்க. காரணம் என்னன்னா இது ரணிகேஷ்போட மனநிலை. பாகவத்கீதையில் சொல்றது அந்த அசுர குணம்ன்றார், இன்னைக்கு இவ்வளவு சேர்த்திருக்கேன், நாளைக்கு இன்னும் அதிகம் சேர்ப்பேன், அதுக்கு தடையா இருந்தவனை கொண்டுட்டேன், நாளைக்கு நான் தான் அதிபதி. பகவத்கீதையில் அசுர குணத்தை பத்தி சொல்லும்போது ரெண்டு மூணு ஸ்லோகங்களில் பகவான் விவரிச்சு சொல்றார், இது அசுர குணம். நமக்கு எவ்வளவு தேவைக்கோ அதுக்கு மேலேயும் சேர்த்து அதில் திருப்தி அடையாம அடுத்த ஜீவனுக்கும் கஷ்டம் தர்றது. ஒரு பக்கம் பணம் சேர்க்கும் போது நம்ம சொத்தை சேர்க்கும் இன்னொருத்தர் இழந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கணும், தெரியணும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்ற மாதிரி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எல்லா வெல்த்துமே இருக்கு. நீங்க ஒரு பக்கம் வரம்பு மீறியோ அளவுக்கு அதிகமாவோ சொத்து சேர்க்கும்போது இன்னொருத்தர் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம், அவருக்கு கிடைக்காம போகுதுன்னு. ஏன்னா மொத்த சொத்து வந்து லிமிட்டட் தான், அது கூடி குறைய போறதில்ல. ஆனால் ஒன்று இயற்கைட்டிருந்து திருடுறோம், இல்லை மனுஷன்ட்டிருந்து திருடுறோம். இயற்கையை அழிச்சுதானே இன்னைக்கு மனுஷன் நிறைய சொத்து சேர்க்கிறான், இயற்கைக்கு முரண்பட்டு தான் சேர்க்கிறான். அதனாடி இந்த ஒருத்தர் அதிகமாக சேர்க்கும்போது இன்னொருத்தர் கண்டிப்பாக இழக்கிறாரு. ஒரு தடவை ஒரு டிவோட்டியான ஒருத்தர் என்ற சொன்னார், கேட்டார் ஒரு கேள்வி, பிரபு இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அது எனக்கு இன்னும் சரியாக புரியல, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு நான் தங்கம் ஆன்லைன்லேயே வாங்கலாம், அங்கன்னா நான் ரீட்டைல் சொல்லலை, மொத்த பிசினஸ் ஒரு 4 கிலோ 5 கிலோ அவங்க வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஆனால் தங்கம் மூவ் ஆகாது, சம் கமிட்மெண்ட் இல்லை ஓத் மாதிரி. இந்த பணம் கூட ஐ ப்ராமிஸ்டு பேன்னு தான் இருக்கு, பணம் கூட ஆக்சுவல் இது கிடையாது. அது வந்து கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி சம் கமிட்மெண்ட் வந்து ஆன்லைனில் கிடைக்கும். இது வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து இன்னைக்கு விலை வந்து தங்கத்துக்கு இவ்வளோ இருக்கு, ஒரு கிராம் 400 ரூபா 500 ரூபா அப்படின்னு வாங்கி வச்சுருவாங்க ஆன்லைனில். ஒரு 5 கிலோ தங்கம், 1 கிலோனா எவ்வளோ 1000 கிராம். அடுத்த நாள் இந்த தங்கம் வந்து டக்குன்னு ஒரு 600 ரூபா கூட தங்கம் விலை ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒன்று மாறுதுன்னு நினைக்கணும் தங்கம். அந்த மாதிரி அடுத்த நாள் மாறும்போதோ இல்லை டக்குன்னு விலை கூடும்போதோ அவங்க அதை ஆன்லைனில் வித்துடுறது. தங்கம் மாதிரி இருக்காது, ஜஸ்ட் இந்த ஆன்லைனில் நான் வித்துட்டேன்னு சொல்லி கொடுக்கும். உங்கள் அக்கௌண்டில் திருப்பவும் ஒரு கிராமுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துனாலும் ஒரு 5 கிலோ 1000 கிராம்னா 50,000 ரூபா, ஒரு 10 கிலோனா 5 லட்சம் ரூபா ஒரே டிரான்சாக்ஷன். இது வந்து கம்ப்யூட்டரில் ஒருத்தர் உட்கார்ந்து கிட வேண்டியது, அந்த பணம் எப்படி வரத போகுதுன்னு. இதில் வந்து நான் எந்த யாருக்கும் நான் எந்த தப்பும் பண்ணலை பிரபு, ஏதோ இந்த பண்ணலை, இந்த இது வந்து சரியா தப்பான ஒரு கேள்வி. இந்த மாதிரி நான் பணம் சேர்க்க அப்பாவிட்ட கேட்டேன், பிரபு நீங்கள் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் பணம் உங்களுக்கு 5 லட்சம் இன்னைக்கு கூட வந்துச்சுன்னா இன்னொருத்தரங்க யாரோ லாஸ் பண்ணுறாருன்னு தானே அர்த்தம். பணம் வந்து புதுசாக யாரும் உருவாக்கி தரமாட்டாங்க, இன்னொருத்தர் இழக்கிறாருன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இது வந்து நம்ம சரியாக உழைக்காமல் வந்த பணம். இது உழைக்காமல் வர்ற பணம் சூதாட்டம்னு பேர். நம்ம வந்து முந்திலாம் தமிழ்நாட்டில் ரொம்ப டிஃபரண்ட், எவ்வளோ கொடுத்தாலும் நான் உழைக்காததுக்கு எனக்கு எதுக்கு பணம்னு திருப்பி கொடுத்துருவாங்க, எனக்கு இவ்வளோ போதும், இதுதான் என் உழைப்புக்கு இதான் பண்ணணும். நிறைய இடம் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் மிதி சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம், யாரும் வந்து இப்படி பேராசை பண்ண மாட்டாங்க, எனக்கு பணம் நிறையா வேணும் வேணும்னு. இப்போ சண்டை பண்ண, இது என் உழைப்புக்கு இவ்வளோ தான் பணம், இதுக்கு மேலே தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. சாதாரண உழைப்பாளியாக இருந்தாலும் சரி, யாரும் பண்ண மாட்டாங்க. அதான் என்ன ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து உழைக்காமல் வந்து பணம் டக்குன்னு 5 லட்சம் 10 லட்சம் ஒரு நாள் கூடுச்சுன்னா அதுக்கு பேர் சூதாட்டம். ஆனால் சூதாட்டம் வந்து நம்ம எல்லாம் விளக்கப்பட்டிருக்கு. காரணம் வந்து என்னன்னா, அது முறையற்ற உழைப்பு. முறையற்று வரக்கூடிய பணம் வந்து நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் தரும். வரும் வழியில் பணம் சரியில்லைன்னா அது கொடுக்குற துன்பமும் ரொம்ப கஷ்டம் தரும். இந்த மாதிரி டிஓடி சர்க்கிள்லேயே நிறைய பேருக்கு குழப்பம், ஏன்னா அவங்க நினைக்கிற ஏமாத்துறன்னா நேராக ஏமாத்துறாங்க. கம்ப்யூட்டர் ஏமாத்தினா நம்ம ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் மூலமாக ஏமாத்தினா நமக்கு ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து பயங்கரமான அந்த பிஸ்னஸ் இருக்கு போல, ஏதோ எத்தனை கோடி கோடியாக போகுதுன்னாங்க. இது மாதிரி பணம் வந்து அதே மாதிரி உழைப்பில் வந்து எதுனாலும் ஏமாத்தப்படக்கூடாது, இதெல்லாம் சூதாட்டம். பல இடங்களில் கிருஷ்ணர் வந்து ஒருத்தரோட உழைப்பு வந்து கர்ம வினையிலேருந்து விடுபட்டிருக்கணும்னா அவர் சொல்லக்கூடிய ஃபார்முலா வந்து சரீரம் கேவலம் கர்மம், அதை தொடர்ந்து ஒரு அந்த வரி என்னது, சரீரம் கேவலம் கர்மம் குருவன் ஆப்னோதி ந கல்விஷம், சரீரம் கேவலம் கர்மம் குருவன் ஆப்னோதி ந கல்விஷம். சரீரம் கேவலம் கர்மம்னா இந்த உடம்பை வந்து காப்பாத்துறக்கா மட்டும் கர்மம் காரியங்களை செய்யும்போது குர்வன் ஆப்னோதி, நான் ஆப்னோதினா அடையறதில்ல, கல்விஷம் பாவங்களை அடையறதில்லைன்னு சொல்றாரு. இதுதான் மிக எளிமையான வழி, இதுதான் பக்தர்களோட வழி. அதே சமயம் நேர்மையான உழைப்பு நாடியும் நேர்மை நாடியும் சமயத்தில் நமக்கு நிறைய சொத்து சுகம் வருமானம் வசதிகள் வரலாம். ஆனால் அதை வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து டெஸ்டிங் மாதிரி, பகவான் வந்து பக்திக்கு வரக்கூடியவங்களுக்கு அது ஒரு பெரிய டெஸ்டாக கொடுப்பார். நிறைய வசதி வாய்ப்பை கொடுத்து இவன் ஏதாவது தடுமாறுறானா, ஏன்னா நிறைய டெஸ்ட் வச்சு தானே பாஸ் பண்ணி விடுறாங்க. அந்த மாதிரி பகவானும் பக்தியில் வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் வைக்கிறது உண்டு. இந்த மாதிரி வசதியை நிறையா கொடுக்கறது, பணங்காசு நிறையா கொடுக்கறது, செல்வம் கொடுக்கறது, மதிப்பு கொடுக்கறது, மரியாதை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பகவான் வந்து பக்தியில் வைக்கிற டெஸ்ட். இந்த டெஸ்ட் பாஸ் பண்ணலைன்னா பக்தியில் முன்னேற முடியாது. நிறைய பேர் இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுவாங்க. பணம் காசு வசதி வந்தவுடனே பகவானை மறந்துடுவாங்க, சர்வீஸை மறந்துடுவாங்க. சமயத்தில் வசதி வாய்ப்பு கூடும்போது மறந்துடுவாங்க. சசிம கௌரவம் மரியாதை பதவி இதெல்லாம் வரும்போது பகவானை மறந்துடுவாங்க, டெஸ்ட்ல ஃபெயில் ஆகுது. சுருக்கமா இந்த ஸ்லோகத்தில் கூற மாதிரி ரினேகிஷ் வந்து அவரை உருவாக்கின பிரம்மாவைய பதவியை பிடிக்கணும்னு இப்போ ஆசைப்படுற. இதே மனநிலை வந்து பக்தர்களாக நம்மகிட்டையும் இருக்கு, சின்ன அளவில் இருக்கு. ரினேகிஷ் விட்ட பெரிய அளவில் இருந்தது, நம்ம பக்தர்கள்ட்ட வந்து சின்ன அளவில் இருக்கு. அது காரணத்தினாடி நம்ம உலக வாழ்க்கையில் ஜட வாழ்க்கையில் நிறையா முன்னேற நினைக்கிறோம், வசதி வாய்ப்புகள். ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் பதவி பொசிஷன் இதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டா அதில் உழந்துருவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள். இது வந்து பக்தியில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். இதை தாண்டாமல் பக்தி வளரவே வளராது. பக்தன் வந்து அதனாடி எந்த காரணத்திலையும் தன்னை வந்து யாரா நினைக்கிறல்ல, எஜமானனா நினைக்கிறல்ல. தன்னை வந்து எப்படி நினைக்கிறான், சேவகனா நினைக்கிறான், சர்வன்ட். அதனாடிதான் நம்ம தீட்சை வாங்குறவங்க பேர்லாம் தாசன் வச்சுக்கிறோம். தாசன் தாசனா சேவகன்னு பேர். வெறும் பேர் மட்டும் இல்லை, மனநிலையும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்யணுன்றதான் நம்முடைய வைஷ்ணவத்தோட தன்மை. அதுபோக பக்தர்கள் வந்து என்னைக்குமே தான் வந்து தலைவனாவோ எஜமானனாவோ இருக்க விரும்பக்கூடாது. அந்த மாதிரி மனநிலை ஒருத்தர் இருந்துச்சுன்னா அவங்க சுலபமாக பணங்காசுலேயோ பதவியிலேயோ கௌரவத்திலேயோ மான மரியாதையிலேயோ ஃபெயில் ஆகிடுவாங்க. அந்த இதனாடி பக்தியை வந்து வரக்கூடியவங்க வந்து தன்னுடைய மனநிலையும் செயல்பாடும் சர்வன்ட் ஆஃப் சர்வன், தாசானு தாசன், அந்த மனநிலையில் செய்யணும். அடியார்க்கு அடியா, இல்லைனா ஆன்மீக வாழ்க்கை முன்னேற முடியாது. ஒரு ஆன்மீக வழிகாட்டியோட முக்கியமான ஒரு ட்ரைனிங் வந்து என்னன்னா, ஆன்மீக வழிகாட்டினா சிக்ஷா குருவா இருக்கலாம், தீக்ஷா குருவா இருக்கலாம், இல்லை சீனியர் டிவோட்டியா இருக்கலாம், அவங்களோட முக்கியமான ட்ரைனிங் வந்து பக்தர்கிட்ட இந்த குணம் டெவலப் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த குணம் டெவலப் ஆகுற மாதிரி மன அளவுலையும் செயல் அளவுலையும் சில பேர் செயலில் ரொம்ப பணிவா இருப்பாங்க, ஆனால் சில சமயம் டெஸ்ட் பண்ணையில் ரொம்ப கோபமும் அகங்காரமும் வந்துடும். அந்த ட்ரைனிங் தான் மிக முக்கியமானது. இல்லைன்னா சில வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வந்து இந்த மனநிலை டெவலப் ஆகலைன்னா அவங்க வந்து ஆன்மீக பக்தி அறிவுரைகள் கூட சொல்றதில்லை. காரணம் வந்து அவங்க நாடி பக்தியில் முன்னேற முடியாது அந்த அடியார் மனநிலையில். கிருஷ்ணர் கூட பகவத்கீதையில் முத ஒரு சாதகன், சாதகன்னா முயற்சி, பக்தியில் முன்னேற முயற்சி சேர்க்கிறவன் வந்து எப்படி செயல்படணும்னு சொல்கிறாரு. தத்விதி பன்னிப்பாதையினா பரிப்பிரஷ்ன சேவையா உபதேசி ஆந்தி தேஞானம் ஞானினா தத்துவ தர்ஷினா. பரிப்பிரஷ்ன சேவையா, தத்துவதி பண்ணி மாறி ரொம்ப பணிவா சேவை செஞ்சு இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கோன்றாரு. இது கமாண்ட்ல வராது, கண்ட்ரோல்ல வராது, குச்சியை வச்சு வராது, பணிவா சேவை. ஆச்சாரியர்கள் வந்து பரம்பரையில் வந்து இதை ரொம்ப முக்கியமான ட்ரைனிங்காக கொடுத்துருக்காங்க. இது இல்லைன்னா பக்தியில் முன்னேறின மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேஜில் போய் இந்த ஆணவத்து நாடி பணிவு இல்லைன்னா ஆணவம் வரும், ஆணவத்து நாடி பஸ்ட் அவுட் ஆகி ஒரு நொடியில் வந்து டிவோஷன்லேருந்து விழுந்துருவாங்க. இந்த முக்கியமான விஷயம் வந்து பக்தியில் வந்து எல்லாரும் நெக்லெக்ட் பண்ணுற நாடி பக்தியில் வரக்கூடிய பக்தர்களுக்கும் இது தடங்களாக இருக்கு. சமயத்தில் வந்து நம்ம பக்தியில் முன்னேறி வரக்கூடிய பக்தர்கள் வந்து சமயத்தில் தடுமாறுறதுக்கு காரணம் அவங்க வந்து இந்த ஆணவம் அழியாமல் இருக்கு. ஏன்னா ஜட வாழ்க்கையில் இதுதான் முக்கியம். ஜட வாழ்க்கையில் எல்லாரும் என்ன நினைக்கிறோம், பெரிய ஆளாகணும், பெரிய ஆளாகணும்னா ஜட விஷயங்களில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறோம். ஒரு அரசியல்வாதி பதவி உச்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு, செல்வந்தர் பணத்தோட உச்சியில் போகணும்னு நினைக்கிறாரு, அதே மாதிரி கௌரவத்தில் இருக்கவங்க கௌரவம் உச்சியில் போகணும்னு நினைக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த உச்சத்துக்கு போகணும். உச்சம்னா என்ன அர்த்தம், உச்சத்தில் இருக்கிற ஒரு பகவான் பகவானுக்கு மேலே போகணும்னு நினைக்கிறாங்க. அன்னாடி தான் பிரச்சனை. அன்னாடி ஜட வாழ்க்கையில் மற்ற எல்லாரையும் மறந்துடுறாங்க. இந்த ஆணவம் வந்து சமயத்தில் அந்த உச்சத்துக்கு போனதில் நமக்கு அகங்காரம் வரும், ஆணவம் வரும், பக்தி அழிச்சிடும். இந்த அகங்காரமும் ஆணவம் பக்தி அழிக்குன்றக்கு நேற்று மகாராஜ் வந்து ஒரு வித்தியாசமாக சொல்லிட்டு இருந்தார். நேற்றம் தான் நேற்றம் மகாராஜ் வந்து அங்கே ராமேஸ்வரத்துலேருந்து ராமபதம் போனோம். ரோமபதம் மகாராஜ் வந்திருந்தாங்க. அந்த ராம் வந்தவொடனே அடுத்து அந்த லெக்சர் கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் தீச்சை வாங்கினதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். ரோமபதம் வந்து ஒரு அஞ்சாறு சிஷியர் வச்சு பேர்லாம் செலக்ட் பண்ணி கடைசி ஃபைனல் நேம் சூஸ் பண்ணி இந்த மாதிரி நேம் கொடுப்பார், லிஸ்ட் போட்டிருப்பாராம். ஜெவமாலையெல்லாம் மைக்லேயே தொங்குமா, அப்படியே உட்காந்து எல்லாரும் கண்ணு முன்னாடி ஜெவம் பண்ணி கொடுப்பாராம். ரவுபாதா அந்த 66 ரொம்ப பிகினி. இவரோட முறை வந்தவனே மாலை எடுத்துக்கிட்டு நேம் நிற்கிட்டார் செக்ரட்டரி சர்வன்ட்ட, ரோமபாதா மாறா நல்லா சொன்னார், ரோமபாதா எகேன்சி அப்படின்னு ரோமபாதா திருப்பம் பிரபாதா ராமபாதா ரோமபாதா இல்லை ரோமபாதா உனக்கு திருப்ப பிரபாக்க ROMAPATA ரோமபாதா அப்படின்னு அந்த சர்வன் சொன்னார். திருப்பம் பிரபாதா ராமபாதா ரோமபாதா பாரு. இப்படியே ஒரு ஃபியூ டைம்ஸ் வந்து டிஸ்கஷன். கடைசியில் பிரபாதா வந்து போல்டா சொன்ன வச்சு ரோமபாதான்னு டீச்சர் கொடுத்தா. ஒரிஜினல் பிரபாதா வந்து ராமபாதான்னு பேர் கொடுக்கும், ஏன்னா அது ரொம்ப காமன் டேம் ராமபாதான்றது. ஆனால் ரோமபாதான்றது அவ்வளோ காமன் டேம் கிடையாது. ஆனால் ராமபாதா ராமபாதா பிரபுபாதா சொல்லியும் அந்த சீடர் வந்து இல்லை ரோமபாதா ரோமபாதான்னு அழுத்தி பிரபுபாதா சொல்கிறார், பிரபுபாதாட்ட சொல்கிறான் ROMAPATA ரோமபாதா. அப்புறம் மாறா சொல்லிட்டு வரையில் அவர் வந்து அந்த மாதிரி என்ன இந்த மாதிரி டோட்டல் இருந்தனாடி ஒரு காலத்தில் விழுந்துட்டார் பக்தியிலேருந்து. அன்னாடி பக்தியில் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாகும். எளிமைனா நான் சொல்ல வெளியே ஆக்டிவிட்டிஸில் கிடையாது. சில சமயம் பார்க்கலாம் வந்து நமஸ்காரம் பண்ணலாம்னா ஆனா நம்ம மனசுலயும் எளிமை இருக்கான்னு பார்க்கணும். மனசுல பணிவு இருக்கா, சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுக்கிற குணம் இருக்கா, இதெல்லாம் இல்லாம வெளியே நமஸ்காரம் பண்றது வந்து மித்யாச்சார உச்சியது. அது வந்து பெரிய விஷயம். மனசுலயும் பணிவும் எளிமையும் சீனடி ஓடி சொல்றது. அதான் பௌத்தத்தில் பல இடம் சொல்றாரு, தனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் விட தெரியணும், பிடிச்ச விஷயங்கள் வரையில ஆனந்தித்து குதிக்காமலும், கஷ்டமான விஷயங்கள் வர்றப்ப துன்பப்படாமலும் இருக்க தெரியணும். ரெண்டு மூணு இடம் சொல்றாரு கிருஷ்ணர். அதே மாதிரி நமக்கு கொடுக்கற இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்வீட்டா இருந்தாலும் அதுல துள்ளி குதிக்காம, நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா எடுத்து செய்யணும். இந்த மாதிரி மனநிலை வந்து டெவலப் ஆனாதான் பக்தி முடியும். ரியலி பக்தி வந்து நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது. ஒரு லெவல் டெவலப் ஆனவுடனே மைண்ட்ல வந்து அத்தனை கண்டாமினேஷனும் வெளியே வரும், அத்தனை கண்டாமினேஷனும் வெளியே வரும், கசடும். இதை பூரா நீக்கினாதான் சுத்த பக்தி வரும். இந்த தெளிஞ்சு கிடக்கிற தண்ணியை கலறி விட்டா உள்ள அழுக்கெல்லாம் கலர்ற மாதிரி பக்தி வந்து கலறி விடும். இதெல்லாம் டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் காய்ச்சல் அடிச்சுதான் போகும். இப்ப லூஸ் மோஷன் போறோம்னா வயிற்றுக்குள்ள ஏதாவது வேண்டாத விஷயம் ஒண்ணு இருக்கு, அதை வெளியேற்றது வயிறுனு அர்த்தம். அந்த மாதிரி மனசுக்கும் லூஸ் மோஷன். இதெல்லாம் மனசுல உள்ள வேண்டாத நாத்தம்லாம் வெளியே வரும் பூரா இந்த டிவோஷன்ல. ஆரம்பிக்கையில வயிற்றுக்குள்ள கசடு பூரா இருக்கையில ஒன்னும் தெரியாது, ஆனா லூஸ் மோஷன் ஆரம்பிச்சா நாரும். அதே மாதிரி மனசுல ஏகப்பட்ட நாத்தங்கள் இருக்கு, அது பூரா பக்தியில நம்ம கிளறி விட்டு கிண்டு விட்டு வெளியே தேவ பயங்கரமா வரும். அதுல இருந்தான் இந்த மாதிரி அகங்காரம், ஆணவம், இந்த மாதிரி அதுதான் வேணும், இதுதான் வேணும், இது வேண்டாம், இத்தனை ஆயிரக்கணக்கில் வரும். இதெல்லாம் ஒரு உடலை இந்த வயிற்று கோளாற குணப்படுத்த டாக்டர் வந்து சடனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. சடனை அரெஸ்ட் பண்ணா என்ன ஆகுனா ஃபீவர் ஈவர் அது வச்சு ஜன்னி கிண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாக தான் நிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி பக்தியிலையும் இந்த மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் டப்புன்னு நிப்பாட்ட முடியாது, ஆனால் அதை டியூன் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. முன்னாடி மனசை பக்குவப்படுத்துறதுன்றது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு புரிஞ்சுக்கணும். அதே இந்த ஈகோ இருக்க ஃபால்ஸ் ஈகோ அது கஷ்டம். நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரியவர், அதுதான். அதுக்குதான் கிருஷ்ணர் சொல்ற மனுஷன் இந்த மாதிரி நினைப்பான்னு சொல்லிட்டு தான் அவரு போக்தாரம் எக்க தபசம் சர்வலோக மகேஸ்வரம், சர்வலோகங்களுக்கு நான் தான் மகேஸ்வரன் சொல்றாரு. நீ இல்லைன்னு அர்த்தம், சர்வலோகத்துக்கு மகேஸ்வரன் நான் தான் மகேஸ்வரன், நீ இல்லை. இந்த மனநிலை டெவலப் ஆகலைன்னா நம்ம வந்து பக்தியில ரொம்ப கஷ்டப்படணும். சர்வலோகத்துக்கும் மகேஸ்வரன் அவர் தான் பகவான். நம்ம டிவோட்டி வந்து நம்ம எப்பவுமே சர்வன் பாவம், சேவகன் பாவம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து எந்த காரியத்தில் நம்ம வெற்றி பெற்றாலும் நம்ம வந்து நிமித்தம் மாத்திர பவ சவிய சாட்சியம், கருவியாக தான் இருந்திருக்கோம். நமக்குள்ள ஒரே பெருமை என்னன்னா பகவான் இந்த காரியத்தை நடத்த நமக்கு தேர்ந்தெடுத்திருக்காரு, அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு, அந்த சேவையை கொடுத்துருக்காரு, இவ்வளவுதான் இருக்கணும். நிறைய புக்திஷன் பண்ணிட்டோம், இன்னைக்கு 40-50 புக்கு நான் பகவான் எனக்கு அந்த கருணை கொடுத்து எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நான் பண்ணல, பகவான் பண்ணாரு, என் மூலமா பண்ணாரு. அந்த மாதிரி நினைக்கணும், நான் பண்ணிட்டேன் நினைக்க கூடாது. ஒரு பெரிய பக்தியில் ஒரு காரியத்தை சாதிச்சோம், இன்னைக்கு பிரசாதம் ரொம்ப டேஸ்டா பண்ணிட்டோம்னா பகவான் என் மூலமா டேஸ்டான பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்க செஞ்சார். நான் பிரசாதம் நின்று எல்லாரும் டேஸ்டா பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. பகவான் கருணை நாடு அது டேஸ்ட் இருக்கு. இதெல்லாம் மைனர் மைனர் மேட்ரு. ஏன்னா சமயத்தில் பிரசாதம் ஒண்டர்ஃபுல்னு சொல்லல, நமக்கு தான் ப்ரோ புக்டிஷன் நீங்க ஒண்டர்ஃபுல் நினைக்குது அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு எல்லாம் பகவான்கிட்ட சரண்டர் பண்ணிடணும். இதை பூரா இந்த கோயில் பெரிய கோயிலை கட்டிட்டோம்னா இது பகவான் கருணை நாடு நமக்கு கட்டுற வாய்ப்பை கொடுத்தாரு, அப்படியே அவட்ட சரண்டர் பண்ணிடணும். இதுதான் ரியல் சரண்டர். சும்மா சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ற சரண்டர்ல இதோட இது பூரா சேர்த்து அது உடம்பு சரண்டர். மனசுல உள்ள அத்தனை கௌரவம் பெருமை எல்லாத்தையும் சரண்டர் பண்ண தெரிஞ்சா பக்தியில் அட்வான்ஸ் ஆகிட்டு ரொம்ப பெரிய டாபிக். என்ன கஷ்டி பார்த்தீங்கன்னா இல்லாத நான் ரஜோகுண நாடி அவர் எல்லாத்தையும் ஆக்கப்பேப்பனாக்க பண்ணி இது பத்தாது இது பத்தாது இது பத்தாது இது பத்தாது போய் பிரம்மா பொசிஷனே பிடிக்க போறாரு. அதான் தேவர்கள் வந்து உங்க பொசிஷனே பிடிக்க போறாங்க, நான் கேள்விப்படுறோம், இங்க எது நல்லதோ அதை சரியானதை செய்யுங்க அப்படின்னு சொல்ற பெரிய டாபிக் நிறையா. ஹரே கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீமபாதம் கி ஜெய் ஸ்ரீ பிரபாகர்.